அல்லாஹ்வின் கட்டளையாகவே அந்த சகோதரர்களுக்கு அல்லாஹ்வை அன்பு கழித்து தத்துவாவை கடைபிடிக்குமாறு அப்பாவுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொண்டேன். கடந்த ரெண்டு குத்பாக்களில் நான் குறிப்பாக சில விடயங்களை வலியுறுத்தி வந்திருக்கிறேன். அதில் சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் நஹல் குர்ஆனுடைய மிக சுருக்கமான தெளிவான சூரத்துல் அஸ்ரையும் அதுக்கு விளக்கமாக அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கக்கூடிய 16வது சூரத்து சூரத்துல் நஹலையும் ஒப்பிட்டு ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்துல அந்நியர்கள் எமக்கு எதிர்ப்பு காட்டும் பொழுது நாம் என்ன மனப்பதிவோடு இருக்க வேண்டும் என்பதை பல தலைப்புகளில் விவரமாக பேசியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாகிய நாம் எந்த விசாலமான உள்ளத்தோட அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு தொழுகையிலையும் சிராத்தல் முஸ்தகீம் தனிப்பட்ட மனிதர் ஓதினாலும் இமாம் ஓதினாலும் இஹ்தினா அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை தா என்றுதான் கேட்கிறோம். ஹிதாயத் என்பது நாம் ஒரு சாராருக்கு மட்டும் நாடுவது அல்ல. உலகில் வாழக்கூடிய அனைவர்களும் அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மத்தை நபி அவர்களுடைய அந்த இறுதி நபித்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மனப்பதிவாக இருக்கிறது. இந்த நாள் மிக சுருக்கமாக மூணு தலைப்புகளில் இங்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒன்னாவது, நோன்பை விதியாக்கியது போன்று அல்லாஹ்வுக்காக ஜிஹாதையும் விதியாக்கியிருக்கிறார். இது முதலாவது ஒரு தெளிவை நான் இது சம்பந்தமாக முன்வைக்க விரும்புகிறேன். இரண்டாவதாக, நாம் முன்னோக்கக்கூடிய ஜுல்ஹிஜ்ஜுடைய மாதம், அது இன்றைய மாலை பிறை ஜுல்காதாவுடைய 29 இந்த மாலை பிறை பார்க்கப்படும். பிறை தென்பற்ற பட்சத்தில் இன்ஷா அல்லாஹு தஆலா நாளைக்கு ஜுல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறையாக இருக்கும். அதை அடிப்படையாக வைத்துதான் நம் நாட்டில் ஜுல்ஹிஜ்ஜா மாதத்துடைய அந்த 10 நாட்களுடைய அந்த சிறப்புகளை நாம் தொடர்வோம். இந்த துறை தென்படாத பட்சத்தில் 30 பூர்த்தி செய்து நாம் நாளை மறுதினம்தான் எங்களுடைய முதல் துறையை ஆகும். சவுதியுடைய அரசாயத்தில் இருக்குது, இங்க வித்தியாசமாக இருக்குது என்றெல்லாம் யாரும் அலட்டிக் கொள்ள தேவையில்லை. எப்படி ரமலானுடைய ஒவ்வொரு மாதமும் குறை பார்த்து நாம் அமல் செய்வது போன்றுதான் இந்த விஷயங்களை நாம் செய்து வருகிறோம். மூன்றாவது நான் சொல்ல விரும்புவது உதுஹியா சம்பந்தமாக. இந்த அரவர நேரத்தில் சுருக்கமாக இந்த மூணு விஷயங்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டது விரும்புகிறேன். சென்ற 2 மாதங்களில் நான் முன்வைத்த அந்த குத்பாவை ஞாபகப்படுத்தியவர்களாக சூரத்துல் அஸ்ரையும் சூரத்துல் நஹலையும் தயவு செய்து வாழ்க்கையில ஒரு முறை இத உலமாக்களோடு இருந்து சூரத்துல் அஸ்ர் எனக்கு என்ன சொல்லுது, சூரத்துல் நஹலுடைய அந்த 128 ஆயத்துகளில் கடைசி 3 ஆயத்துகள் அதுல அல்லாஹ் தஆலா என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நமக்கு விரோதம் காட்டக்கூடிய வைராக்கியம் வைத்து நம்மை குறிவைத்து நம்ம அளிக்க வேண்டும் என்று பொருளாதார ரீதியாகவும் இஸ்லாமிய அடையாளங்களை எல்லாம் அவர்கள் அளிப்பதற்கு திட்டம் தீட்டக்கூடியவர்களுக்கு எங்களுடைய மனப்பதிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த சூராக்களுடைய விவரமாக இருக்கிறது. ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் நபி அவர்களுடைய உள்ளத்தில் எழும்பிய அந்த கோபமும் வைராக்கியமும் அல்லாஹு தஆலா அதை பொறுமையாகவும் நிதானமாகவும் மன்னிப்பாகவும் மாற்றி உம்மத்துக்கு உலகத்துக்கு ஒரு வழிகாட்டலாக அல்லாஹ் ஏற்படுத்த. கனிமான சகோதரர்களை தெரியாமே மக்காவுடைய வாழ்க்கையில அல்லாஹு தஆலா விதித்த சட்டம் அடிச்சா திருப்பி அடிக்காம இருக்கு. யார் அவங்களுக்கு அடிச்சாலும் நீங்க அடிக்க கூடாது. இது 13 வருஷ மக்கத்து வாழ்க்கையில சஹாபாக்கள் பயங்கரமான கஷ்டத்துக்கு ஆளாகிறார்கள். 950 வருஷம் நூலாம் பட்ட கஷ்டம் ஒரு பக்கம் இருக்க நபி அவர்கள் சொல்கிறார்கள், பூதிப்பு இல்லா மால மிகுதாக பாலத்தை பார்த்தார். நான் நிந்திக்கப்பட்டது போல யாருமே நிந்திக்கப்படவில்லை. நான் அச்சுறுத்தப்பட்டது போன்று யாரும் அச்சுறுத்தப்படவில்லை. கபசுல்லா முன்னுக்கு சஜா செய்வார்கள், ஒட்டகம் படையில போட்டு கைத்தட்டு விசில் அடித்து சத்தமிட்டு டான்ஸ் ஆடி அவர்கள் அதை ரசித்து பார்த்துக் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். கையில கட்டுவார்கள், தப்பீர் கட்டி கொண்டு தொழக்கூடிய நேரத்தில் களத்தில் அப்படி நசுக்குவார்கள். நாமும் வெளியே வரக்கூடிய இந்த இன்னல்களை துன்பங்களை சகித்துக் கொண்டு கூட ஒரு நாளும் அந்த மக்களை பார்த்து பதுவா செய்ய. தாயிப் நகரத்தில் ரத்தம் வடிகிறது. ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து கேட்கிறார்கள், ரெண்டு மலையில் சேர்த்து அதை அழிச்சு போடட்டுமாங்க இல்ல வேண்டாம். அல்லாஹ் அவர்கள் இதாயத்தை நசீவாக்குவார். என்னுடைய பலகீனம், நான் இவர்களுக்கு இதை சரிவர முன்வைக்கவில்லை என்று தான் அவ்வளவு முயற்சி செய்து 75 கிலோமீட்டர் நடை பாதையில் நடந்து சென்று கஷ்டப்பட்ட நபி அவர்கள் தன் பக்கம்தான் அந்த பலகீனத்தை திருப்பினார்களே தவிர மற்றவர்கள் மீது அதை சாட்டவில்லை. 13 வருடம் கஷ்டப்பட்டு தான் இருந்த பூமியை விட்டு அந்த மக்கத்தை விட்டு வெளியேறுவது என்பது மேலிருந்து தோலை கலக்கிறது போல கஷ்டமாக இருந்தது. அதை பார்த்து நபி அவர்கள் பேசிய சில வார்த்தைகள் வரலாற்றில் பதிவாக இருக்கிறது. அந்த காட்சியை பார்த்தவர்களாக ஹிஜ்ரத் செய்து வெளியேறினார்கள். ஹிஜ்ரத் செய்து போனதற்கு பிறகும் மக்கத்து வாசிகள் நபி அவர்களை விட்டு வைக்கவில்லை. அநியாயத்தை, அநியாயத்துக்கு மேல் அநியாயத்தை. மக்கத்துல தன்னுடைய மகள் ஜெயனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிரயாணம் செய்து வரும் பொழுது அவர்களுக்கு அடித்து அவர்கள் அந்த சவாரில் இருந்து கீழே விழுந்து தான் பிரசவத்தில் இருந்த அந்த பிரசவம் கூட கலைந்து போன அந்த வரலாறை படிக்கிறார். அபுல் ஆஸ் மர்மகனுடைய மனைவியாக வாழ்ந்த ஜெயனப் ரலியல்லாஹு அன்ஹா பட்ட கஷ்டம் கொண்டிருந்தார். அப்படியான ஒரு சூழல் இருந்து வெளியேறி வந்து நபி அவர்கள் மக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க போல அங்க கூட நபி அவர்களை விடாம படையெடுத்து வருகிறார்கள். 1000 பேர் என்ற கொலை 313 பேர் எடுத்துக்கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள நபி அவர்கள் வெளியேறும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்கள் மீது அல்லாஹ் கிதாலை ஜிஹாதை கடமையாக்கி இருக்கிறார். குர்ஆனுடைய 30 ஆயத்துக்களை மிக தவறாக இந்த காலத்துல மக்கள் கோட் பண்ணுகிறார்கள். அதில் குறிப்பாக இந்த திக்குமார்கள் பெரும்பான்மை சமூகத்துடைய திக்குமார்கள் இது 2012 தொடர்ச்சியாக நடக்கிறது. சென்ற 30 தேதி நடந்த கான்பரன்ஸ் ஆன் தி பீஸ் அண்ட் ஹார்மனி என்ற தலைப்பில் அவர் இந்த நாட்டுடைய பிரசிடென்ட் தலைப்பில் நடந்த அந்த கான்பரன்ஸ்ல எல்லாருமே நிதானமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு டாக்டர் சோபித் ஹாமது அவர்கள் வந்து முஸ்லிம்கள் எங்களை விட்டு பிரிந்து போகிறார்கள், ஹலாலண்டு ஹிஜாப் உண்டு, நிகாப் உண்டு, மதரசா உண்டு, ஸ்கூல் உண்டு. இப்படி பிரிந்து பிரிந்து போய் அவர்கள் ஒரு தனி இனமாக மாறிக்கொண்டு போகிறார்கள். ஏன் குர்ஆன் அல்லாஹ் அவர்களுக்கு முஷ்ரிகீன்களை கொல்லுங்க என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்ற நான் கூகுளில் இருந்து இதை எடுத்து சொல்கிறேன் என்று அவர் அந்த ஆயத்துகள் எல்லாம் சொல்லி காட்டினார். அது நீண்ட நேரம் பேசுறதுக்குரிய சந்தர்ப்பம் அல்ல. எனக்கும் அதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் பேசக்கூடிய அவகாசம் தான் இருந்தது. அதுல நான் மிக சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக, குறிப்பாக, கண்ணியமாக எனக்கு அதான் சொல்லித்தரேன். அவர் ஒரு அழகான வார்த்தையை சொல்லிட்டு முடிச்சா, நான் சொல்றதுல பிள்ளை இருந்தா நீங்க என்ன திருத்திட்டாங்க, இல்ல உங்கள பிள்ளை இருந்தா நீங்க திருத்திக்க முடியல. அப்ப நான் சொன்ன நீங்க சொன்ன வார்த்தை மிக பொறுமதியான வார்த்தை, கட்டாயங்கள் மீது கடமை உங்களுக்கு சொல்லி தருவது. குர்ஆன நீங்க தெரிந்தவர்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் குர்ஆனே சொல்கிறது. அறியாததை அறிந்தவர்களிடத்துல நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படிங்கிற குர்ஆன் இப்படிதான் தருகிறது. குர்ஆன் லா இக்ராஹ ஃபித்தீன் எந்த பலவந்தத்தையும் யார் மீதும் திணித்தது கிடையாது. லகும் தீனுக்கும் வலியதீன் என்ற இந்த அடிப்படையை நபியவர்கள் மதீனால அந்த மதீனத்துடைய சாசனம், மதீனாவுடைய கான்ஸ்டிடியூஷன், மீதாக மதீனா நூலாக பல சமூகங்கள் எப்படி சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை நபியவர்கள் எடுத்துக்காட்டாக முன்வைத்தது. அது நமக்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது. நான் சொல்றேன், இந்த நாட்டில் அந்த மதீனத்துடைய சாசனம் அமல்ல வந்து சென்றால் எல்லா சமூகங்களும் மிக முன்மாதிரியாக வாழ முடியும் என்ற இந்த விஷயத்தை நான் சொல்லி காட்டிட்டு நான் சொன்னேன். நீங்க ஓதின, நீங்க சுட்டி காட்டிய குர்ஆனுடைய அனைத்தும் குர்ஆன்ல இருந்தாலும் நீங்க சொல்ற கருத்து எதுவுமே அதுல கிடையாது என்பதை மிக தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று உடனடியாக நாம் எழுதி வெளியிட்டிருக்கக்கூடிய 30 ஆயத்துகளுக்குரிய தெளிவும் இஸ்லாம் சம்பந்தமான சந்தேகத்துக்குரிய விடயத்தையும் உடனடியாக அவருடைய கையில் அந்த சபையிலேயே கொடுத்து நாம் உடனடியாக உங்களுக்கு ஒப்படைக்கிறோம் என்ற அந்த தெளிவோட அவருக்கு இந்த விவரங்களை சொல்லிட்டு இறுதியாக இன்னும் சில விஷயங்களையும் நாம் அது அது மனிதனுடைய பகுத்தறிவுக்கு படக்கூடிய விதத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அது என்னென்றா, இலங்கையிலிருந்து போன அதிகமான பெரும்பான்மையை சேர்ந்த பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் இன்றைக்கு கல்ஃபில் வேலை செய்கிறார்கள். இஸ்லாமிய நாடுகள்ல அவர்கள் யாரையுமே கலந்து பிடிச்சு அறுக்க இல்லை. அல்லாஹ் அறுக்க சொல்றாங்க, யாரையுமே அறுத்தது கிடையாது. ஒருவர் செஞ்ச அநியாயத்தை எங்கள் மீது நீங்க பழி போடுவது என்பது அது கிடையாது. குர்ஆன் ஒரு வரலாறை பயான் செய்கிறது. குர்ஆனுடைய ஆயத்துகள் எல்லாம் அந்த நேரத்துக்குரியதை பயான் செய்கிறது தவிர இதை கண்டெடுத்துல எல்லாத்தையும் கொள்ளுங்க என்றது குர்ஆனுடைய அது வழிகாட்டல் அல்ல என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு அப்பால் குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம் தான், இன்னொரு மார்க்கத்தை நீங்க திட்டக்கூடாது. அல்லாஹ் தஆலா அதையே சொல்லி தந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு உயிரை பறிக்கிறது என்ன எவ்வளவு பெரிய பாவம் என்பதை இஸ்லாம் அதை கோடித்து காண்பித்திருக்கிறது என்ற இந்த விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. கண்ணியமாக சுருக்கமாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் தான், போனவாத குத்பாலை சொன்னேன், 30 ஆயத்துகளுக்குரிய தெளிவும் சந்தேகமான சில விஷயங்களுக்குரிய தெளிவையும் 2 நூல்களாக சிங்கள மொழியில நாங்கள் வெளியிட்டு விட்டோம். ஒரு 250 ரூபாய் தான் இதுக்கு செலவாகும். இந்த நாட்டில் வாழக்கூடிய படித்த மக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய யாரையும் நீங்க அணுகி ஒன்று நீங்க வாங்கி கொடுக்கலாம், இல்லாட்டி கூகுள் பண்ணி இதை எங்க வெப்சைட்ல இருந்து எடுத்து நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். நீங்களும் படிக்கணும், உலமாக்கலும் படிக்க வைக்கணும், உங்களை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இதை எத்தி வைக்கணும். இதுதான் முஸ்லிம்களாகிய நாம் இந்த நாட்டில் செய்ய வேண்டிய ஆகப்பெரிய ஜிஹாதாக இருக்கும். ஒரு காலத்துல இதுக்கு தெளிவில்லாம இருந்தது. இந்த அல்ஹம்துலில்லாஹ் சிங்கள மொழியில தான் முதலாவதே நாங்கள் அந்த பிரதிகளை எழுதியிருக்கிறோம். தயவு செய்து இதை எடுத்து பகிர்ந்து கொள்ளுங்க, தெளிவாக பேசுங்க மக்களுக்கு, அழகாக, பண்பாக, அழகான முறையில. இஸ்லாம் அந்நியர்களோட பழகும் முறைய காட்டி தந்திருக்க, பண்பாக பழகுங்க, அந்நியர்களோட குடுக்கல் வாங்கல் செய்யுங்க, குடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது எப்படி நீங்க நடந்து கொள்ளுங்க. ஒரு சில யுத்தத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை ஒழிப்பதற்கு இறக்கப்பட்ட ஆயத்துக்களை தவறான இடத்துல நீங்க கோட் பண்றீங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், நீங்க போதை உள்ள நேரத்துல அந்த மதி மயக்கமாக இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தொழுகைக்கு நெருங்காதீங்க. இன்னைக்கு ஒருவர் எழுந்து சொல்றாரு, நான் குடிக்க போறேன், நான் சொலப்பல மட்டும்தான் குடிக்க கூடாது. இவருக்கு எல்லாருமே சொல்லுவோம், இந்த ஆயத்து மன்சூர் ஆகிவிட்டது, இந்த ஆயத்து இருக்குது ஓதுகிறோம், ஆனா அமல்ல இல்ல. ஏ அடுத்த ஆயத்து வந்துருச்சு, அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், இது ரிஷும் இந்த அமல் ஷைத்தான், இது ஷைத்தானுடைய காரியம், இது தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப முன்கண் தெரியாம குர்ஆனை நீங்க எடுத்து கோட் பண்றது இருக்குதே, எப்படி இந்த நாட்டுல ஒரு சில ஆயிரம் வருட வரலாறுல நடக்காத ஒரு விஷயத்தை தான் அவங்களோட பௌத்த வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது என்று ஒரு முஸ்லிம் இதை பத்தி தவறாக சொல்லும் பொழுது எப்படி நீங்க கொதிச்சு எழுப்பினீங்க? ஏன் முஸ்லிமுக்குரிய வேலை இல்ல, பௌத்த மதத்துக்குரிய இன்டர்பிரிட்டேஷனை அதுக்குள்ள தஃசீர் அதுக்குள்ள விளக்கத்தை செய்வது. பைபிளை படிக்கணும்னா அது ஃபாதர்ஸ் கிட்டையும் கார்டினல் கிட்டையும் படிக்கணும், குர்ஆனை படிக்கணும்னா உலமாக்கள் இடத்துல படிக்கணும், அந்த வேதத்தை படிக்கணும்னா அந்த வேத உடையவர்களுக்கு படிக்கணும். இல்லைன்னா அது எழுதப்பட்ட முறையான இலங்கையில அலம்துல்லா தமிழ்ல வேணுமா, தஃப்சீருக்கு கதை ஆங்கிலத்தில் வேணுமா, சிங்களத்தில் வேணுமா, சிங்கத்தில் வேணுமா, மிக அளவாக உங்களுக்கு முன்வைத்திருக்கிறது. அவைகள் இல்லாம நான் கூகுள்ல எடுத்து பேசினேன் என்று சொன்னா அது நியாயமானது அல்ல. கூகுள் என்பதே இஸ்லாம போபியாவை இஸ்லாமத்துக்குரிய அச்சத்தை உலகத்தில் பரப்புறதுதான் அதனுடைய காரியமாக இருக்கு. முதலாவது மிக சுருக்கமாக நான் இதை சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, தயவு செய்து அல்லாஹ்வுக்காக இதுக்கு மேலும் சூரத்துல் அஸ்ர மட்டும் ஓதிட்டு இருக்க வேண்டாம். சூரத்துல் அஸ்ர ஓதுவதோட இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னது போல அதன் மீது அமல் செய்யக்கூடிய சமூகமாக நாங்கள் எல்லாரும் மாறிவிட வேண்டும். கனிமான இந்த துறை தென்பட்டால் நாளை துருஹிஜ்ஜா முதலாவது நாளாக இருக்கும். இந்த பத்து நாட்கள் எப்படி ரமலானுடைய இறுதி பத்து, அதே போல மஹர்ரமுடைய முதல் பத்து, அதே போன்று ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மூணு பத்துகள். இந்த முதல் பத்து இதை உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த பத்து நாட்களில் ஆக சிறப்பான பத்து நாட்கள் இந்த மூணு. அதிலையும் இந்த முதல் பத்துல இருக்கக்கூடிய அமல்கள் வேற எந்த காலத்திலையும் இருக்க முடியாது. அது ஹஜ்ஜ போல நோமும் இருக்குது, ஹஜ்ஜும் இருக்குது, தர்மமும் இருக்குது, கோபமும் இருக்குது, அறப்பாவும் இருக்குது. இப்படிப்பட்ட பல நன்மைகளான சிறப்பான அமல்கள் உள்ள ஒரு காலம்தான் இந்த பத்து உள்ள நாட்களாக இருக்கு. கன்னியமாக்களே இதை மதிக்க வேண்டும், இதை கண்ணியப்படுத்த வேண்டும். இதுல நாம் தௌபா ஸ்டெப்பா அல்லாஹ்விடத்தில் மன்றாட்டம் முடியுமா இருந்தா ஒன்பது நோம்பையும் பிடிக்கிறது, முடியாக்கி ஒரு அரசாவுடைய நோம்பு பிடிக்கிறது. இங்க ஒன்பது எதுவோ அதுதான் எங்களுடைய அரசாவுடைய நோன்பாக இருக்கும். அது சௌதிக்கும் எங்களுக்கும் வித்தியாசமாக இருந்தாலும் நாம் அதை தான் பின்பற்றுவோம். முன்பின் தாராளமாக நீங்க அளவாக நோவு பிடிச்சு கொள்வதற்கு பத்தெட்டு பெருநாளாக இருக்கும் கன்னிமா மக்களே, அதுக்கு பிறகு ஐயாமுத்த ஸ்ரீக்காக இருக்கும். இந்த ஒன்பது நாட்களும் நோம்பு பிடிப்பதற்குரிய சிறப்புகள் வந்திருக்கிறது. காலத்துடைய தேவை நோம்ப கொண்டு அல்லாஹ் முசீபத்துக்களை இல்லாமல் ஆக்குகிறார். அதனால் இந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும். குர்ஆன் கொடுக்கக்கூடியவர்கள் நோவெட்டிக் கொள்வது, முடிய பெற்றுக் கொள்வது, தன்னுடைய மேலில் இருக்கக்கூடிய நோமங்கள் அகற்ற வேண்டியவர்கள் அகற்றிக் கொள்வது, இது ஒரு சுண்ணத்தான மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது. கன்னியமாக்களே இதையும் செய்து நாங்கள் எல்லோரும் இன்றைய சிறப்பான ஜும்மாவுடைய நாளில் ஒடுக்கிறோம். நாம் யாரெல்லாம் குர்ஆன் கொடுக்கிறார்களோ அவர்கள் அந்த அமலையும் செய்து ஆயத்தமாக கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு விஷயம் தான் சொல்லுங்களேன், உபகியா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லையனால அல்லாஹ் ரஹ்மும் ஹாவதாதிமாஹா வலஹிஜனால தக்வாவுக்கும். உங்களோட ரத்தமோ மாமிசமோ அல்லா இடத்துல போய் சேர்வதில்லை. அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளம் பயபக்தி தக்வா அதுதான் அல்லாஹ்வுக்கு சேர்ந்தது. அல்லாஹ் தஆலா நகர் செய்யுமாறு ஒரு பிரத்யேகமான ஒரு அமலை அல்லாஹ் இந்த காலத்தில் நமக்கு விதியாக்கியிருக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது சுன்னத் வாக்குதா என்று சொல்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை வாஜிப் என்று சொல்கிறார்கள். உபதியாக கொடுப்பது இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த நாட்டில் மாடு அறுப்பதற்கு தனி சட்டம் இருக்கு, அதுக்குரிய ஆக்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட மாடு அறுக்கக்கூடிய அந்த இடங்கள் இருக்கு, லைசன்ஸ் கொடுத்து அறுக்கக்கூடிய இடங்கள். கொழும்புல உள்ளது மூடப்பட்டிருக்குது, கண்டியில் உள்ளது மூடப்பட்டிருக்குது, சில நகரங்களில் மூடப்பட்டிருக்குது, அது இல்லாம மற்ற நகரங்கள்ல இது இருக்குது. அப்ப அதுக்கு ப்ரொவின்சியல் கவுன்சில் தான் அதுக்கு என்னது லைசன்ஸ் பெர்மிட்டும் கொடுப்பாங்க. முனிசிபல்ல ஒரு மாடு அறுக்கிறவருக்கு அதுக்கு பெர்மிட் எடுத்து அறுக்க முடியும், அதுக்குரிய ஒரு பேமெண்ட் கட்டி செய்யறதுக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் இந்த காலம் ஒரு ரேசிசம் துவேசத்தை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய காலம். இந்த காலத்துல ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய இந்த அமலை முறையாக செய்து கொள்ளணும். நாட்டுடைய சட்டத்தை மதிச்சு, அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிச்சு, ஒழுங்குகளை பேணி, விதிகளை பேணி, மூணாவதாக அவர்களுடைய உணர்வுகளில் கையை வைக்காம மிக நிதானமாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் இதை மிக வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். காபத்துல்லாவ நான் தகர்த்து உடைத்து புதிய கட்டிடமாக ரெண்டு கதவுகள் வைத்து கட்ட விரும்புகிறேன். ஆயிஷா, உன்னுடைய இந்த புதிதாக வந்த கவுன் இந்த மக்கள் குறைஷிகள் ஒருவேளை மதம் மாறிவிடுவார்களோ என்று அஞ்சுகிறேன் சொன்னாங்க. கட்டிட விஷயத்துல அப்ப குர்பான் விஷயத்துல நாங்க அறுக்கும் பொழுது முறையாக அந்த விதிகளை பேணி நாம நடந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கும். ஜெகத்துலமா அதுக்கு பல வழிகாட்டல்களை கொடுத்திருக்கிறது. ஒவ்வொருவரும் அதை படிச்சு யாருக்கு கடமையோ அவர்கள் அதை அந்த சுன்னத் வாக்குதாவாக இருக்கிறதோ அவர்கள் அந்த அமலை மிக விருப்பத்தோடு, மிக ஆர்வத்தோடு, மிக சிறப்பாக அதை செய்ய முன்வர வேண்டும். கனிமாவுக்களே, சில கருத்துகள் பொதுவாக பரவுகிறது. அது என்னன்னா, இந்த குர்பானை கொடுக்காம அதுக்கு பகரமாக சதகா கொடுத்துட்டா போதும் என்று சொல்றாங்க. இது முற்றுமுழுதான தவறான பிழையான மார்க்கத்தில் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு கருத்து என்பதை எல்லாரும் கருத்து கேட்டுக்கொண்டு. நான் இப்ப வரும் பொழுதும் ஒருவர் என்னிடத்துல தொடர்பு கொண்டு கேட்டா இப்படி கொடுக்கிறது சொல்றாங்களே, சொன்ன அப்படி எதுவுமே கிடையாது. மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யும் பொழுது உதாரணமாக இந்த புறையிலையும் புல்மூன் போயடையோடு வருகிறது. அப்ப நாங்க என்ன சொல்றோம், புல்மூன் போயடையில உங்களோட குர்பான கொடுக்கறது தவிர்க்கணும். சில 10, 11, 12, 13 வரைக்கும் உங்களுக்கு அவகாசம் இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த நாட்டுடைய அவர்களுடைய இந்த நாட்டுடைய சட்டம் புல்மூன் போயதே இந்த நாட்டில் 300 அறுப்பிடங்கள்லையும் 365 நாட்களும் தாராளமாக அறுக்க முடியும். ஆனால் புல்மூன் போயதே தவிர அதாவது 12 நாள் ஒதுக்கிட்டு மற்ற நாள் அறுக்கையில் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கும் அந்த 4 நாள் அவகாசம் இருக்கும் பொழுது அந்த 1 நாளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். கொழும்புல உள்ள சம்மேளனம் சென்ற வருடங்கள்ல மாட அவர்கள் அறுத்தார்கள். அதுக்கு கூட்டு குர்பானுடைய ஒரு முறைய செய்து மக்களுக்கு நேர்ச்சிப்படுத்தினார்கள். இந்த முறை அவர்கள் ஆட அறுப்பதற்குரிய ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். ஏன் மாட இருந்துக்கு கொண்டு வர்றது சிரமம், அதுக்காக நான் குர்பானம் கொடுக்காம சதகா நீங்க சதகா தாராளமா கொடுக்கலாம், அது ஒரு தனியான குர்பானுக்கு பகரமாக நீங்க கொடுக்க போறது என்பது இது எந்த இமாம்கள்லையும் அனுமதிக்கப்பட்டதால் இமாம்கள்ல பெரும் இமாம்கள் யாரும் அனுமதிக்கப்பட்டதல்ல. யாரும் அந்த ஃபத்வா சொன்னாலும் அது ஒரு தவறான விதியாக இருக்கும். அதை நாங்க எப்படி உதாரணம் சொல்லி காட்டுறதாக இருந்தா, சில சஹாபாக்கள் சில சந்தர்ப்பத்தில் சில விஷயங்களை செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய மகத்துவம் கண்ணியம் மிக பெயராகுது. அதில் எங்களுக்கு மாற்று கருத்தை கிடையாது. ஒவ்வொரு சஹாபி நட்சத்திரமில் அதைவிடவும் மேலானவர்கள். அவர்களுடைய பின்னால வந்த தாவகங்கள் சஹாபாக்களை எப்படி மதித்தார்கள் என்றால், அவர்களுடைய அந்த கால் தூசிக்கும் நாவலர்களாக மாற்றம் என்று அவர்கள் அந்த மதிப்பையும் கண்ணியத்தை வைத்திருந்தார்கள். எப்பொழுதுமே எங்களுடைய உள்ளத்தில் நபிமார்கள், சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள், நல்லடியார்கள், அவர்களுடைய உள்ளத்திலே எனக்கும் கண்ணியம் மதிப்பிருக்க வேண்டும். கபத்துல்லாம பார்த்து நபியவர்கள் சொல்கிறார்கள், கபத்துல்லாம் உனக்குள்ள மகத்துவம் கண்ணியம் மேலானது. ஆனா ஒரு முஸ்லீம் உன்னை விட மேலானவர். ஒரு முஸ்லீமை நோவித்தால் கபத்துல்லாவை தகர்த்ததுக்கு சமம். ஒரு ஆலிமை அல்ல, ஒரு அல்லாஹுடைய நேசரை அல்ல, ஒரு ஷஹீதை அல்ல, ஒரு சஹாபியை அல்ல, ஒரு நபியை அல்ல, ஒரு சாதாரண முஸ்லிமை நிந்திக்கிறதும் அவருடைய உள்ளத்தை நோவிக்கிறதும் இஸ்லாம் இதைதான் நமக்கு கற்று தருகிறது. இந்த பாடம் என்னிட அடிக்கடி மக்களை கண்ணியப்படுத்துறது என்பதே இதனுடைய வாக்கத்தில் ஒரு அடிப்படையான விஷயம். கண்ணியப்படுத்துறது இல்லாமல் போகும்போதுதான் மனிதனிடத்துல இந்த தவறான கொள்கைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறது. அபூதர்வதையிலானவர்கள் ஒரு நாள், அபூதர் விபாதவையிலானவர்கள் ஒரு நாள் ஒரு சஹாபியர் பார்த்து ஏசிட்டார், ஏ கல்வியின் மகனே என்று சொன்னார். அது ஒருவேளை விழாலாக இருக்கலாம் வகையிலானோ என்று முஹத்திஸீன்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். கருப்பியின் மகனே என்று சொன்ன உடனே அது ஒரு தாக்கம் ஏற்பட தானே செய்யும். நபி அவங்களுக்கு இந்த செய்தி போடுறேன், பழக்கம் பண்பாடு போகவில்லை, நீ செய்தது ஒரு பாவம், ஒரு குற்றம், நீ தௌபா செய்து கொள். அதே நேரம் உனக்கு ஒரு வைத்தியம் சொல்கிறேன். வைத்தியம் என்ன? நீ அணியும் ஆடைய உன் வேலைக்காரனுக்கு நீ அணிய வைக்க வேண்டும். நீ சாப்பிடும் சாப்பாடு தான் அவருக்கும் கொடுக்கணும். இது அவங்களுடைய அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடமாக வைத்தியமாக மறந்தாக எடுத்து அவர்கள் என்ன செய்தார்கள்? வாழ்நாள் முழுதும் அவர்கள் தனக்கு தான் அணிவுவே தந்த வேலைக்காரரை அணிவிப்பார்கள், தான் சாப்பிடுவே சாப்பிடுவார்கள். அதைவிட ஒரு படி முன்னேறி ஜகாத்தை தவிர ஜகாத்துக்கு போக மற்ற எல்லாவற்றையும் தர்மம் செய்துவிட வேண்டும். அப்படின்னா உலகத்தில் பணக்காகவே இருக்க முடியாது, எல்லாமே கொடுத்து விட வேண்டும். ரெண்டரை வீதம் மட்டுமல்ல, தந்த செலவுக்கு ஒரு மாசத்துக்கு 20,000 தேவை இருந்தா அவர்கிட்ட பணம் 1,00,000, 2,00,000, 1 கோடி இருக்குதுன்னா எல்லாமே கொடுத்துடணும். இது பரபரப்பையும் பிரச்சனையும் உண்டாக்கிவிட்டது. சஹாபாக்கள் இதை ஆட்சேபித்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சிக்காரன் அவர்கள் மினாவுடைய மைதானத்தில் இந்த பத்வாவை கொடுத்தார்கள். அது பதட்டத்தை உண்டாக்கி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, அபூ தர் பத்வா கொடுக்கறத நிறுத்துங்க. அவங்க சொன்னாங்க, நான் இருந்தா பத்வா கொடுக்கதான் செய்யும். அப்ப அல்லாவுக்காக நீங்க மதீனா விட்டு போயிருங்க, எங்க போக நீங்க தனிச்சு போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாரோடய சேர்ந்து வாழ்றது கஷ்டம். நீங்க எப்படி தவறான பத்வாக்களை கொடுத்தீங்கன்னு சொன்னா மக்கள் வலிக்கேட்டில், மக்கள் பிரச்சனையில, மக்கள் பதட்டத்தில் ஆகிடுவாங்க. உங்களுக்கு சொன்ன மருந்தை நீங்க மட்டும் செஞ்சுக்கோங்க, மற்றவர்களுக்கு இதை நீங்க செய்யக்கூடாது என்று சொன்ன அமீருக்கு வழிபட்டு அபூதர் என்ற இடத்துல மதீனால இருந்து சில மைல்களுக்கு அப்பால் போய் இருந்து அதே இடத்துல மௌத்தாகிற சக்கராத் வரப்புல தந்த மனைவி கிட்ட சொன்னாங்க, நவி அவங்க எனக்கு சொன்னாங்க, அபூதர் நீ ரெண்டு பேருக்கு அமீராக ஆகக்கூடாது, உனக்கு அந்த பக்குவம் இல்லை. மூணு பேர் ஒரு ஜமாத்தாக நீங்க அஜிக்கு உமராக்கு ஒரு பிரயாணத்துல போக்குற ஒருவர் அமீராக நியமிக்கிறதாக இருந்தா அந்த மூணு பேருக்கு அமீராக கூட அபூதர் நீ ஆகக்கூடாது. சமூகத்து வாழ்ந்த துபாசு நீ தனியதான் மௌத்தாகுவோம், நீ தனிய எழுப்பாட்டப்படுவோம். எனக்கு சக்கராத்து வந்துருச்சு, என் மனைவியை பாருங்க யாரும் இருக்கிறாங்களா என்ற ஜனாதாவுக்குள் பாட்டி அடக்கம் செய்யறதுக்கு என்று சொல்ல அந்த நேரம் பார்த்து சஹாபாக்களுடைய ஜமாத் வந்தது. அவர்கள் அதே நேரத்தில் மௌத்தாகினார்கள். அவர்களுடைய ஜனாத அனுஷ்டானம் அங்கு நடைபெற்றது. இது போல பத்துவாக்கள் யாரும் கொடுத்தா தயவு செய்து அதை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த காலத்துல நான் அடிக்கடி சொல்றது, தனிப்பட்ட முறையில பத்துவா கொடுக்காம கூட்டாக பத்துவா கொடுக்கிறது தான் இன்றைய காலத்துல ஆக கொடுக்கப்பட்டிருக்கும். சொல்லுங்க, நோன்பு ஜகாத் சில சில விஷயங்களை கேட்டுக்கொள்வீங்க. உம்மத்துடைய இப்படி பிரச்சனைகள், ஏன் பிரச்சனை வருது? இந்த நாட்டுல சில இடத்துல குர்பான் கொடுக்கலாது, அதனால இப்ப கொழும்புல கொடுக்கலாத்தே சட்டம் என்னது கொழும்புக்கு வெளியில கொடுக்கலாம். அந்நியர்கள் சேர்ந்து வாழக்கூடிய எதையும் கொடுக்கலாத்தே நீங்க முஸ்லிம்கள் சேர்ந்து வாழக்கூடிய பகுதியில கொடுக்கலாம். அதுக்குரிய சட்ட ஒழுங்குகள் இருக்குது, அதை பேரை கொடுக்கலுமே தவிர ஒட்டகத்தை கொடுங்க ஏதாவது மாடை கொடுங்க, மாடை கொடுக்கலதா ஆடை கொடுங்க. எங்கெங்க மாடு கொடுக்கலுமோ மூதூர்ல கிண்ணியால காத்தாங்குடியில மற்ற முஸ்லிம்கள் சேர்ந்து வாழக்கூடிய பகுதிகளில், அது அல்லாத பகுதிகளிலையும் சுயசம் மிக குறைவான பகுதிகளில் அதுக்குரிய லைசன்ஸ் போர்வை செலுத்தி சேரத்துக்கு முடியும் என்ற இந்த மூணு விஷயத்தை சொல்லிக்கொண்டு திரும்ப ஒரு விடுத்தம் கனிவாரங்களே, ஸ்டாஃபுக்கு எதிராக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தேகங்களை விவரி செய்ய ஜெமியத்துலமா போதுமான ஆவணங்களை குரானையும் ஆறு கிரந்தங்களையும் குரான் சம்பந்தப்பட்ட இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ரெண்டு தொகுப்புகளையும் இன்னும் பிரகடனத்தையும் வெளியிட்டிருக்கிறது. இத தர்மமாக எடுத்து, இந்த காலத்துடைய தர்மமாக எடுத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விக்குவையும் அரசியல் தலைவர்களையும் ஊழல முக்கியத்துவர்களையும் டீச்சர்ஸையும் பிரின்சிபலத்தையும் ப்ரொஃபஸர்ஸையும் சந்திச்சு அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொண்டு இந்த சகவாழ்வ கட்டியெழுப்புறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த வரக்கூடிய 10 நாட்களை தௌபால ஸ்டிப்பார்ல இன்று புறக்கண்டவர்கள் உடனடியாக பெரிய பள்ளி ஜெமித்துலமாவோட தொடர்பு கொண்டு பிறையுடைய தான் கண்டதை சாட்சி பகருமாறு கூறிக்கொண்டு இந்த நாட்டில் இஸ்லாமிய அடையாளங்களை என்ற கடைசி இந்த வார்த்தைகளை எல்லோரும் கருத்துக்கிறது என்றும், இஸ்லாமிய அடையாளங்கள் எதிலுமே கை வைக்காமல் பாதுகாப்பதற்கு எல்லாரும் விழிப்பாக இருந்து அந்த உரிமைகளுக்கு போராடக்கூடியவர்களாக ரோட்ல இறங்கி கத்தி கதறி அல்ல, முறையாக இந்த விஷயங்களை எங்களுடைய அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தொப்பி போட்டுக் கொண்டு கோர்ட்டுக்கு போகுவது என்பது ஒரு பரதான வாஜிபான காரியம் அல்ல, ஒரு அடையாளம். அந்த அடையாளம் தடுத்த ஒரு ஜட்ஜுக்கு எதிராக போராடி வெற்றி பெற்ற ஒரு முஸ்லிம் சமூகம் தான் இந்த சமூகம். அதனால் எடுத்ததுக்கு எல்லாமே விட்டுட்டு போனது என்பதல்ல, தன்னுடைய உரிமைகளை முறையாக அது ஹியூமன் ரைட்ஸ்க்கு போகணுமா, அது கோர்ட்டுக்கு போகணுமா, அது பேச்சுவார்த்தைக்கு போகணுமா, எந்த முறையில அடைய வேண்டுமோ அந்த முறையில அடைய வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தோஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை உண்மையான முஸ்லிம்களாக வாழ கருவி செய்வாயாக. இந்த வருடத்திலே ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக. அரபாவை உலகத்துக்கு சாந்தியும் சமாதானமும் கொண்டு வரக்கூடிய அரபாவாக நீ ஆக்கி தருவாயாக. யாரா உம்மத்துக்கு கயிறையும் வரக்கத்தையும் நாடுவாயாக, அமைதியையும் சமாதானத்தையும் நாடுவாயாக. உண்மையான முஸ்லிம்களாக சூரத்தில் ஆசிரியர் மீது அமல் செய்யக்கூடிய சமூகமாக எங்களை நீ ஆக்கி தருவாயாக. உள்ளத்தில் வைராக்கியத்தை தீர்க்கக்கூடியவர்களாக இல்லாமல் விட்டுக் கொடுப்புடன் தாராள தன்மையிடம் நடக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக. கோலைகளாக ஆகிவிடாமல் வீரர்களாக யாருடைய பாதையில எல்லா விஷயத்துக்கும் போராடக்கூடிய மக்களாக எங்களை நிதானத்துடன் வாழக்கூடிய மக்களாக ஆக்கி தருவாயாக. இந்த மசிதையும் மசிதியின் நிர்வாகிகளையும் இமாம்களையும் சேவை செய்யக்கூடிய மக்களையும் இங்க கூடி குழுந்திருக்கக்கூடிய அனைவர்களுடைய அனைத்து கவலைகள் துன்பங்களையும் போற்றிடுவாயாக. எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக, நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஒற்றுமை தந்தருவாயாக. வரக்கூடிய முதல் பத்தை சிறப்பாக கழிக்கக்கூடிய பாக்கியம் தருவாயாக. இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக, அதை லேசாக்கி தருவாயாக. வாகுந்தவா.